அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய மாணவிகளே, தொடர்ந்து இந்த தாருல் ஹுதா ஆலிமா கல்வி வகுப்பிலே அகீதா என்ற இஸ்லாமிய கொள்கை வகுப்பை நாம் படித்து வருகின்றோம். அதிலே முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த தூய திருக்கலிமாவினுடைய சுருக்கமான விளக்கங்களை சென்ற அமர்வுகளிலே நாம் பார்த்து முடித்தோம். அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து கொள்கை விளக்கத்தினுடைய முக்கியமான நூல்களை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து நாம் படிக்க இருக்கின்றோம். உங்களுக்கு படித்துக் கொடுக்கப்படக்கூடிய இந்த கல்வி நூல்கள் கொள்கையை நாம் அறிந்து கொள்வதற்கு மிக மிக முக்கியமான நூல்கள். நம்முடைய சிறப்பிற்குரிய கல்விமான்கள், கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்கள் இந்த அடிப்படை நூல்களை தான் தங்களுடைய மாணவர்களுக்கு முதலாவதாக படித்துக் கொடுப்பார்கள். இப்படி இந்த அடிப்படை நூல்களை நாம் தெளிவாக படித்துக் கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னவென்றால், முதலாவதாக அல்லாஹுவை பற்றி சரியாக குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரத்தோடு அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை நாம் பெறுகிறோம். முதலாவதாக அல்லாஹுவை பற்றிய அறிவை குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு தெரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு நாம் வாய்ப்பை பெறுகிறோம். இரண்டாவது, மார்க்க விஷயங்கள், நம்முடைய தீனுடைய விஷயங்களை நாம் எப்படி அணுக வேண்டும், அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள், பிறகு அவர்களுடைய மாணவர்களாகிய தாபிஈன்கள், பிறகு அவர்களுடைய மாணவர்களாகிய தபுஉத் தாபிஈன்கள், இப்படி நல்வழியிலே அவர்களை பின்பற்றிய நன்மக்கள் எப்படி மார்க்கத்தை பின்பற்றி வெற்றி அடைந்தார்கள் என்ற அணுகுமுறையை, அதாவது மார்க்கத்தை பற்றிய அணுகுமுறையை நாம் தெரிந்து கொள்கிறோம். கவனமாக கேளுங்க, இந்த அடிப்படை நூல்களை சரியாக நாம் படித்துக் கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு பலன்கள் என்னவென்றால், அல்லாஹுவை பற்றிய இல்ம், அல்லாஹுவை பற்றிய அந்த அறிவை நாம் அடைந்து கொள்கிறோம். இரண்டாவது, அல்லாஹுடைய தீனை நாம் எப்படி அணுகுவது என்பதை பற்றிய தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்று நமது சமுதாய மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய வழிகேடுகள் உருவாகுவதற்கு என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றிய ஞானமும் அறிவும் இருப்பதில்லை. இரண்டாவது, அவர்களுக்கு மார்க்கத்தை எப்படி அணுக வேண்டும், மார்க்க ஆதாரங்களை அவர்கள் எப்படி அணுக வேண்டும், மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வரைமுறைகள், அந்த ஒழுங்குமுறைகள் அவர்களுக்கு தெரிவதில்லை. எனவேதான் மன இச்சைக்கு ஏற்ப, தங்களுடைய அற்ப அறிவுக்கு ஏற்ப மார்க்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். அதனால் பலவிதமான முரண்பாடுகளுக்கு, வழிகேடுகளுக்கு அவர்கள் ஆளாகிவிடுகிறார்கள். ஆகவே படித்துக் கொடுக்கப்படக்கூடிய இந்த நூல்களை நல்ல முறையிலே மிக தெளிவாக சரியான விளக்கத்தோடு நீங்கள் கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், கற்றுக்கொண்ட விஷயங்களை புரிய முயற்சிக்க வேண்டும், புரிந்த விஷயங்களை நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தினுடைய அழைப்பு பணியை செம்மையாக செய்ய வேண்டும், அந்த ஒரு நீயத்தோடு நீங்கள் இந்த நூல்களை படிக்க வேண்டும். அதில் முதலாவதாக நாம் இப்போது படிக்க இருக்கின்ற இந்த நூலுக்கு பெயர் மூன்று அடிப்படைகள், அதாவது அரபியிலே சலாசத்துல் உசூல் என்று சொல்லப்படும் மூன்று அடிப்படைகள். அரபியில் இதற்கு சலாசத்துல் உசூல் என்று சொல்லப்படும். சலாசா என்றால் மூன்று, அல் உசூல் என்பது அஸ்லுன் என்ற முஃப்ரதுடைய பன்மை. அஸ்லுன் என்றால் அடிப்படை, உசூல் என்றால் அடிப்படைகள். சலாசத்துல் உசூல், மூன்று அடிப்படைகள். இந்த நூலை எழுதிய ஆசிரியர் யார் என்றால் ஷேகுல் இஸ்லாம் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் இப்னு சுலைமான் இப்னு அலி இப்னு முஹம்மத் இப்னு அஹ்மத் இப்னு ராஷித் இப்னு ஃபரீத் இப்னு முஹம்மத் முஷ்ரிஃப் இப்னு உமர். இவர்கள் தமீம் என்ற பிரசித்தி பெற்ற அரபு குலத்தைச் சேர்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து வரக்கூடிய பனு தமீம் என்று ஒரு பிரசித்தி பெற்ற அரபு வம்சத்தவர்கள், தாயிஃப் நகரங்களிலே வசித்த பிரசித்தி பெற்ற கூட்டத்தார்கள். அந்த கிளையைச் சேர்ந்தவர்கள்தான் நாம் இப்போது படிக்க இருக்கின்ற நூலுடைய ஆசிரியர். இவர்களை ஷேகுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தின் பேரறிஞர் என்பதாக அழைக்கப்படும். ஷேகுல் இஸ்லாம், இவங்களுடைய பெயர் முஹம்மத், இவங்களுடைய தந்தையினுடைய பெயர் அப்துல் வஹாப், அவருடைய தந்தையுடைய பெயர் சுலைமான். அப்ப முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் இப்னு சுலைமான் அத்தமீமி குடும்பத்தை சேர்த்து அத்தமீமி என்பதாக சொல்லப்படும். இவர்கள் ஹிஜ்ரி 1115 ஆண்டு பிறந்தார்கள். இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஹிஜ்ரி ஆண்டு என்ன ஆண்டு? ஹிஜ்ரி ஆண்டு இப்போது என்ன நடக்கிறது? 1436 ஆண்டு. அப்ப 1436 என்று சொன்னால் ஏறக்குறைய 300 ஆண்டுகள், 200 பிளஸ் இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த அறிஞர் தன்னுடைய சிறு வயதிலேயே அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை மரணம் செய்து மார்க்க கல்விகளை திறம்பட கற்றுக்கொண்டார்கள். இவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே, கொஞ்சம் கவனமாக கேளுங்க, இந்த நூல் எழுதப்பட்ட பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய காலத்தையும் இவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய நிலைமைகளையும் நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் இந்த நூல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நூல், நாம் இந்த நூலை கொண்டு எந்த வகையிலே பயன்பெறுவது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த அரேபிய தீபகற்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தூய மார்க்கம் மக்காவிலே மதினாவிலே அரபு பிரதேசங்களிலே பரவி இருந்தது. உங்களுக்கு நாம் பலமுறை சொல்லி இருந்தோம், சஹாபாக்களுடைய காலத்தின் இறுதி வரை மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் இல்லாமல் இருந்தது. ஒரு சில குழப்பங்கள் ஆங்காங்கே தோன்றினாலும் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் அதற்குரிய பதிலை அவர்கள் தெளிவாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்ப சஹாபாக்கள் எந்த வழியிலே இருந்தார்களோ, எந்த கூட்டத்தோடு இருந்தார்களோ அந்த கூட்டம் நேர்வழி பெற்ற கூட்டம் என்பது அடையாளமாக இருந்தது. அப்ப யாரெல்லாம் இந்த மார்க்கத்திலே பிரிந்து போனார்களோ, உதாரணத்திற்கு முஅத்தஸிலா என்று ஒரு கூட்டம், ஹாரிஜியா என்று ஒரு கூட்டம், ஷியா என்று ஒரு கூட்டம், முர்ஜியாக்கள் என்று ஒரு கூட்டம், இப்படி பல வகையான கூட்டத்தார்கள் இந்த மார்க்கத்திலே பிளவுபட்டு அவர்கள் தனித்தனி ஒரு குரூப்பாக உருவாகிக் கொண்டே செல்கிறார்கள். ஆனால் இப்படி பிளவுபட்ட எந்த ஒரு கூட்டத்திலும் நபியினுடைய சஹாபாக்கள் இல்லை. புரியுதுங்களா? யாரெல்லாம் இந்த நேரிய மார்க்கத்திலே தங்களுடைய அறிவை கொண்டு மன இச்சையை கொண்டு பிதஅத்துகளை புதுமையான கருத்துகளையோ புதுமையான செயல்களையோ செய்து, இப்ப பிதஅத் என்றால் துண்டுமே வரும், மார்க்கத்தில் இல்லாத புதிய கருத்தை சொல்வதும் பிதஅத் தான், மார்க்கத்தில் இல்லாத புதிய செயலை செய்வதும் பிதஅத் தான். அப்ப சொல் ரீதியான கொள்கை ரீதியான செயல் ரீதியான பிதாத்துகளை செய்து தனி ஒரு கூட்டமாக உருவானவர்கள், அவர்களில் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் யாரும் இருக்கவில்லை. புரியுதுங்களா? அப்ப சஹாபாக்கள் முற்றிலுமாக வழிகேடு என்ற அந்த ஒரு மிக மோசமான நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே இரண்டு அபிப்பிராயங்கள் இருந்தன. ஆனால் அந்த இரண்டு அபிப்பிராயங்கள் என்பது மார்க்கத்திற்கு முரண்பட்டு வழிகேட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை. அரசியலிலே ஆட்சி அதிகாரத்திலே சட்டங்களை புரிந்து கொள்வதிலே அவர்களுக்கு இரண்டு கருத்துக்கள் இருந்திருக்கின்றன. ஹதீசுகளின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில், ஆனால் ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறியப்பட்ட மார்க்கத்திற்கு எதிராக அந்த மார்க்கத்தின் அடிப்படைக்கு முரணான கொள்கை கொண்டவர்களாக கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களில் யாரும் அறவே இருக்கவில்லை. அப்ப அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்களோ அதுதான் நேர்வழி, அவர்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறார்களோ அதுதான் நேர்வழி பெற்ற கூட்டம் என்று தெளிவாக இருந்தது. அப்ப கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய அடுத்த காலங்களிலே தாபியின்களுடைய காலம், தபுஇ தாபியின்களுடைய காலம், பிறகு இமாம்கள், ஹதீஸ்களை அறிஞர்களுடைய காலங்கள், அப்ப இந்த காலத்தில் உருவான எல்லா வழிகேடுகளையும் அடையாளம் கண்டுகொள்வதற்கு நமக்கு ஒரு உரைகல்லாக இருப்பது யார் என்று சொன்னால் சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்கள் எதை புரிந்தார்களோ குர்ஆன் ஹதீஸிலிருந்து அதுதான் மார்க்கம். அவர்களுக்கு புரியாத ஒன்று, அவர்கள் மார்க்கத்தில் செய்யாத ஒன்று, அவர்களிடத்திலே மார்க்கத்தில் கொள்கையாக இருக்காத ஒன்று பின்னால் வந்த நமக்கும் மார்க்கத்தில் கொள்கையாக, இபாதத்தாக, மார்க்கத்தினுடைய சட்டமாக இருக்காது. இதுதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய மிக தெளிவான நிலைப்பாடு. ஆனால் இந்த ஒரு தெளிவான நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளாத மக்கள் தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப மார்க்கத்தில் புதுமைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். கவனமா கேளுங்க, மார்க்கத்தில் புதுமைகளை, புதுமைகள் என்றால் பிதஅத்துகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்ப பிதஅத்துகள் ஒன்று கொள்கை சார்ந்த பிதஅத்துகள். முதலாவது பிதஅத்து என்ன? கொள்கை சார்ந்த பிதஅத்துகள், அதாவது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. இப்ப உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம், ஒரு மனிதர் சொர்க்கம் செல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் சொர்க்கம் செல்வதாக இருந்தால் அவருக்கு ஈமானும் தேவை அமலும் தேவை. ஒரு மனிதர் சொர்க்கம் செல்வதற்கு என்ன தேவை? ஈமானும் தேவை அமலும் தேவை. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த மார்க்கம். இதுதான் குர்ஆன் சொல்லிக் கொடுக்கின்ற மார்க்கம். இதுதான் சஹாபாக்களுடைய நம்பிக்கையாக, தாபியின்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. இப்ப வழிகட்ட கூட்டத்தார்களை நீங்கள் பலரை பார்த்தீர்கள் என்றால், ஒரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள், சொர்க்கம் செல்வதற்கு வெறும் உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது மட்டுமே போதுமானது, அமல்கள் தேவையில்லை. அப்போ ஒரு மனிதர் அமலே செய்யவில்லை என்றாலும் வாழ்க்கையில் ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு அவர் என்ன காரியங்களை செய்தாலும் மார்க்கத்தை விட்டு வெளியேறவும் மாட்டார். அவர் தொழுகவே இல்லை என்றாலும், நோன்பே வைக்கவில்லை என்றாலும், வேறு எந்த ஒரு கடமையை அவர் செய்யவில்லை என்றாலும் சரிதான், அவர் சொர்க்கம் செல்வார் என்று ஒரு கூட்டத்தார்கள் சொன்னார்கள். இவர்களுக்கு தான் முர்ஜியா என்று சொல்லப்படும். சரி, இரண்டாவது ஒரு கூட்டம், அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு மனிதன் வெளிரங்கத்திலே அமல் செய்தால் போதுமானது, அவருடைய உள்ரங்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய உள்ளத்திலே அவன் ஈமானை ஏற்றிருந்தாலும் சரி, அல்லாஹுவை நிராகரித்திருந்தாலும் சரி, அவனும் சொர்க்கம் செல்வான் என்பதாக நம்பிக்கை கொண்டார்கள். அப்ப வெறும் வெளிரங்கமான அமல் இருந்தால் போதும், உள்ளத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, வாயால் சொன்னால் மட்டும் போதுமானது என்று ஒரு கூட்டம் சொன்னார்கள். அப்ப இவர்களுடைய இந்த அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த முனாஃபிக்குகள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த முனாஃபிக்குகள் வெளிரங்கமான எல்லா நல்ல அமல்களையும் செய்தார்கள், உள்ளத்தில் தான் இறை நிராகரிப்பை மறைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப இப்படி கொள்கை சார்ந்த வழிகேடுகள். இன்னும் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்முடைய நம்பிக்கை அல்லாஹுடைய விதியின்படிதான் எல்லாம் நடக்கிறது, அல்லாஹ் எதை விதித்தானோ அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு முஸ்லீமுடைய கொள்கை. இப்ப வழிகட்ட கூட்டத்திலே ஒரு கூட்டம், விதி என்று ஒன்றுமே கிடையாது, அப்போது ஒவ்வொரு நேரத்திலும் மனிதன் எதை செய்கிறானோ அதை மனிதனே நிர்ணயிக்கிறான். அப்படித்தான் ஒவ்வொரு படைப்பும், அந்த படைப்பு எதை செய்கிறது என்பதை அந்த படைப்பு தான் நிர்ணயிக்கிறதே தவிர, இவை முன்கூட்டிய அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டதாக இல்லை என்று விதியை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்ஷால்லா நம்ம பின்னாடி தனிப்பட்ட ஒரு பாடத்தில் இந்த எப்படி வடிகட்ட கூட்டத்தார்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்றாங்க, அது எப்படி தப்புங்கிற விஷயத்தை நம்ம படிப்போம். இப்ப நம்ம தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்றோம். என்ன அப்ப இப்படி கொள்கை சார்ந்த பிதாத்துகள், கொள்கை சார்ந்த பிதாத்துகள், அதாவது நம்பிக்கையிலே ஏற்படக்கூடிய வழிகேடுகள். இரண்டாவது செயல்களிலே ஏற்படக்கூடிய வழிகேடுகள், சொல் செயல்களிலே ஏற்படக்கூடிய வழிகேடுகள். இப்ப இதற்கு உதாரணம் என்னவென்றால், இறந்துவிட்ட முன்னோர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடக்கத்தலங்களுக்கு சென்று அவர்களை ஜியாரத் செய்கிறோம் என்ற பெயரிலே அவர்களுக்கு குரான் ஓதி ஈசால் சவாப் செய்வது, அவர்களுடைய பெயரால் நேர்ச்சி செய்து உணவுகள் வழங்குவது, அவர்களுக்கு ஜியாரத் செய்ய வர அவர்களை ஜியாரத் செய்ய வரக்கூடிய மக்களுக்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கபர்களுக்கு அருகிலே கட்டடங்கள் கட்டுவது, அங்கே விளக்கெரிப்பது, இவையெல்லாம் செயல் ரீதியான பிதத்துகள். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களால் மௌலித், அவர்கள் மீது அன்பு என்ற பெயரிலே மௌலித் விழாக்கள் கொண்டாடுவது, அப்புறம் இறந்துவிட்ட நல்லவர்களுடைய பெயர்களால் அவர்களுடைய நினைவு தினங்கள் கொண்டாடுவது, அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை ஒரு புனிதமான பொருளாக கருதி அந்த பொருள்களை கொண்டு பரக்கத்துகள் தேடுவது, இப்படி செயல் ரீதியான அந்த பிதாத்துகள். இப்படி இரண்டு விதமான பிதாத்துகள் சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு உருவாகின. எத்தனை விதமான பிதாத்துகள்? இரண்டு விதமான பிதாத்துகள். ஒரு பிதாத்து என்ன? கொள்கை சார்ந்த பிதாத்துகள். இரண்டாவது செயல் சார்ந்த பிதாத்துகள். இப்படி இந்த கொள்கை சார்ந்த பிதாத்துகளாக இருக்கட்டும், செயல் சார்ந்த பிதாத்துகளாக இருக்கட்டும், இந்த எல்லா பிதாத்துகளும் அல்லாஹ்விடத்தில் மிக மிக பயங்கரமானது. கொள்கை சார்ந்த பிதாத்துகள் இருக்குமேயானால் ஒரு மனிதன் நிரந்தர நரகவாதியாக ஆகிவிடுவான். கொள்கை சார்ந்த பிதாத்துகள் ஒரு மனிதனை நிரந்தர நரகத்திலே தள்ளிவிடும். செயல் சார்ந்த பிதாத்துகளிலே இரண்டு விதமான பிதாத்துகள் இருக்கின்றன. ஒன்று என்ன? குஃப்ரிலே ஷிர்கிலே தள்ளிவிடக்கூடிய பிதாத்துகள். இரண்டாவது பெரும்பாவத்திலே தள்ளிவிடக்கூடிய பிதாத்துகள். அப்ப பிதாத் என்று எடுத்துக்கொண்டாலே மோசமான ஒன்றுதான், புரியுதுங்களா? பிதாத் அனாச்சாரம் என்று எடுத்துக்கொண்டாலே அது ஒரு மோசமான ஒன்றுதான். கொள்கை சார்ந்த பிதாத்தாக இருக்கட்டும் அல்லது அமல்கள் சார்ந்த பிதாத்தாக இருக்கட்டும். இப்ப அமல் சார்ந்த பிதாத்தில் எத்தனை வகை இருக்கின்றன? இரண்டு வகை. ஒன்று என்ன? குஃப்ரில் ஷிர்கிலே கொண்டு போய் தள்ளிவிடக்கூடியது. இரண்டாவது பெரும்பாவத்திலே போய் தள்ளிவிடக்கூடியது. அப்ப பிதாத் என்பது எந்த வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் அது ஒரு கொடூரமான, ஒரு கோரமான, அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய, ஷைத்தானை திருப்திப்படுத்தக்கூடிய ஷைத்தானுடைய வழிகளில் ஒன்று என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு நம்ம இவ்வளவு தெளிவாக விவரமாக கூறுகிறோம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை நல்ல கவனமாக கேளுங்க, ரொம்ப முக்கியமான பாடம். இந்த மார்க்கத்தை அழிக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய தீனை அழிக்கக்கூடியது என்ன? மக்களுக்கு மத்தியிலே நிறைய முரண்பட்ட, மார்க்கத்திற்கு முரணான செயல்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு சினிமாக்கள் இருக்கின்றன, ஆபாசங்கள் இருக்கின்றன, திருடுவது, பொய் பேசுவது, புறம் பேசுவது, கொள்ளையடிப்பது, அநியாயம் செய்வது, இப்படி ஏராளமான பாவங்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. ஆனால் இந்த பாவங்கள் எல்லாம் வெறும் பாவங்கள் தான். இந்த பாவத்தை செய்யக்கூடியவன் நாளை மறுமையிலே தண்டனையை அனுபவிப்பான், புரியுதுங்களா? இந்த பாவங்களை செய்யக்கூடிய மக்கள் ஒரு காலத்தில் கண்டிப்பாக அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் திருடிக்கொண்டே இருக்கிறான், திடீரென்று ஒரு நாளிலே அவனுக்கு அந்த திருட்டு என்று தனது செயலை குறித்து வருத்தம் ஏற்படலாம், அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் கெட்டவனாக இருக்கிறான், அவனுக்கு திடீரென்று வருத்தம் ஏற்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் பொய் பேசுகிறான், அவன் வருந்து திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி எத்தனையோ பெரும்பாவங்கள் இருக்கின்றன. அந்த பெரும்பாவங்களை செய்யக்கூடியவர்கள் ஒரு நேரத்திலே வருந்தி திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கத்தில் சொல்லாத செய்து காட்டாத பிதஅத்துகளை செய்யக்கூடிய மக்கள் அவர்கள் என்ன எண்ணங்களில் அந்த பிதஅத்துகளை செய்கிறார்கள் என்றால், இந்த பிதஅத்துகளும் மார்க்கம்தான், இந்த பிதஅத்துகளை கொண்டு நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றன என்ற எண்ணத்திலே அவர்கள் செய்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு காலம் அந்த பிதஅத்துகளை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பே இருப்பதில்லை. புரியுதுங்களா வித்தியாசம்? அப்ப பிதஅத்துகளை செய்யக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அதை ஒரு அனாச்சாரமாக பாவமாக கருதி செய்வதில்லை. எப்படி கருதி செய்கிறார்கள்? அதை ஒரு மார்க்கமாக, அதை ஒரு நல்ல அமலாக கருதி, அல்லாஹ்வுடைய அன்புக்கு நபியினுடைய அன்புக்கு ஒரு அடையாளமாக கருதி செய்கின்ற காரணத்தால் அவர்கள் அதிலிருந்து வெளியே வருவதில்லை. ஒன்று. இரண்டாவது, ஒரு பிதஅத் என்பது எப்படி மாறிவிடுகிறது என்றால், உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு மனிதன் பொய் பேசுகிறார். அப்ப ஒரு முஸ்லிம் பொய் பேசுகின்ற காரணத்தால் மார்க்கம் பொய்யை சொல்லுகிறது, பொய்யை கற்பிக்கிறது என்று யாராவது சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். ஒரு முஸ்லிம் திருடுகிறான், அப்ப யாராவது ஒருவர் என்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் திருட சொல்லி இருக்கிறதா என்று யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த பெரும்பாவங்களை எல்லாம் மக்கள் பொதுவாக அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். ஆனால் பிதஅத்துகளை செய்யும் போது பொதுவாக மக்கள் மார்க்கத்திற்குள் இருப்பவர்களும் சரி, மார்க்கத்திற்குள் வெளியில் இருப்பவர்களும் சரி, அவர்களுக்கு அந்த பிதஅத்துகள் எப்படி அடையாளமாக்கப்படுகின்றன என்றால், இதுவும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல்தான், இதுவும் செயல்தான் என்பதாக விளங்கிக் கொள்கிறார்கள். உதாரணத்திற்கு பாருங்க, நீங்க இந்த முஹர்ரம் மாசம் வரும்பொழுது 10வது பிறையில நியூஸ் பேப்பர்கள்ல செய்தித்தாள்கள் வருவதை பார்க்கலாம். முஹர்ரம் பண்டிகை 10 அன்று முஸ்லிம்கள் துக்கம் கொண்டாடுகிறார்கள், மார்பிலே அடித்துக் கொள்கிறார்கள், தங்களை கிழித்து காயப்படுத்திக் கொண்டு ஹுசைனுடைய நினைவு தினத்தை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பேப்பர்கள் வரக்கூடிய அந்த கட்டிங் செய்திகளை நீங்க பார்த்திருக்கலாம். அதே போல டிவிகள்ல கூட இந்த செய்திகள் ஒளிபரப்பப்படுகின்றன. பார்த்திருக்கீங்களா இல்லையா? சரி, இப்ப பாருங்க, இது இப்போது இந்த முஹர்ரம் 10 நடக்கக்கூடிய இந்த செயல்கள், அதே போல இப்ப ரபீல் அவல் மாசம், இப்ப அதாவது மீலாது நபின்னு சொல்லிட்டு பிறை 12 அன்னைக்கு அரசாங்கமே லீவ் விடக்கூடிய அளவுக்கு மார்க்கத்தினுடைய ஒரு அங்கமாக அதை விளங்கி வைத்திருக்கிறார்கள். எப்படி பெருநாளைக்கு லீவ் விடுறாங்களோ அந்த மாதிரி மீலாது நபிக்குன்னு சொல்லி. இந்த பிதஅத்துகளை பொறுத்தவரை உள்ளே இருப்பவர்களும் சரி, வெளியே இருப்பவர்களும் சரி, அதை மார்க்க கடமைகளில், மார்க்க அமல்களில் ஒரு அமலாக விளங்கிக் கொள்கிறார்கள். அப்ப உண்மையிலேயே ஒரு பெரும்பாவத்தை விட பிதஅத்து தான் மிக பயங்கரமானது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பெரும்பாவம் ஜினாவை விட, குடிப்பதை விட, மதுவை விட, இன்னும் எத்தனை பெரும்பாவம். ரொம்ப முக்கியமான பாடம், கவனமாக கவனிங்க. இப்ப ஒரு பெரும்பாவத்தை விட பிதஅத் என்பது மிக பயங்கரமானது. இதை நல்லா புரிஞ்சு கொண்டீங்களா? ஏன்னா பெரும்பாவத்தை செய்யும் பொழுது செய்பவனும் அதை பாவம் என்று கருதி செய்கிறான். திருடக்கூடிய யாரும் தன்னுடைய திருட்டு தொழில் நல்ல தொழில் என்று சொல்வது கிடையாது. லஞ்சம் வாங்கக்கூடிய யாரும் லஞ்சத்தை சரி என்று சொல்வது கிடையாது. பொய் பேசக்கூடிய யாரும் பொய் சொல்றது சரிதான் என்று நியாயப்படுத்துவது கிடையாது. ஆனா பிதஅத்துகள் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த பிதஅத்தை எப்படி நினைத்து செய்கிறார்கள்? அதுவும் மார்க்கத்தினுடைய ஒரு அமல், அதுவும் இபாதத்தில் ஒரு இபாதத் என்பதாக நினைத்து செய்கிறார்கள். அப்ப பெரும்பாவத்தை விட ஷிர்க்குக்கு அடுத்த பெரிய ஒரு பயங்கரமான ஒரு குற்றம் எது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பிதஅத்துகள் செய்வது. இப்ப இந்த இமாம் அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த அரபு நாட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிதஅத்துகளை உருவாக்கி உருவாக்கி உருவாக்கி, கொள்கை சார்ந்த பிதஅத்துகள், செயல் சார்ந்த பிதஅத்துகளை உருவாக்கி உருவாக்கி அந்த அரபு மக்களை எப்படி மாற்றி வைத்திருந்தார்கள் என்றால், ஒரு சிலை வணங்கிகளை போன்றே மாற்றி வைத்திருந்தார்கள். எப்படி? சிலை வணங்கிகளை போலே மாற்றி வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நீங்க நாகூருக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னா தெரியும், அங்க இருக்கக்கூடிய ஒரு தர்கா அது எப்படி இருக்கு என்று சொன்னா, திருப்பதியில எப்படி ஒரு இந்து மக்கள் கோயில வைத்து வணங்குகிறார்களோ அதுக்கும் கொஞ்சம் கூட குறைவு இல்லாம அந்த தர்கா இருப்பதை பார்க்கிறோம். அதே போல ஏர்வாடியில, மெட்ராஸுக்கு பக்கத்துல கோவளத்துல, மெட்ராஸ்ல எக்மோர்ல, மவுண்ட் ரோட்ல, அப்புறம் அஜ்மீர், இந்த மாதிரி முஸ்லீம்களுடைய எந்த ஒரு ஊரும் தர்கா என்ற கோயில் இல்லாமலும், அதே போல சடங்கு சம்பிரதாயங்களை மார்க்கத்திலே ஒரு முக்கிய ஒரு கடமைகளாக நினைத்து செயல்படுத்தக்கூடிய மக்களும் இல்லாத ஒரு ஊர் இன்றைக்கு இந்தியாவில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே இந்த ஷிர்கான பிதஅத்துகள், அதே போல செயல் சார்ந்த பிதஅத்துகள் மக்களுக்கு மத்தியிலே பரவி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப கொள்கையிலையும் பிதஅத் இருக்கிறது, செயல்களிலையும் பிதஅத் இருக்கிறது. செயல்களுடைய பிதஅத் ரெண்டு வகையான பிதஅத்தும் இருக்கிறது. எப்படிப்பட்ட பிதஅத்து? ஒன்று கொள்கையுடைய பிதஅத்தும் இருக்குது, செயல்களுடைய பிதஅத்துல ரெண்டு வகையான பிதஅத்தும் இருக்கு. குஃப்ரு ஷிர்கிலே தள்ளக்கூடிய பிதஅத்தும் இருக்கிறது, பெரும்பாவத்தில் தள்ளக்கூடிய பிதஅத்துகளும் மலிந்திருப்பதை பார்க்கிறோம். இதே போலதான் இன்றைக்கு சவுதி அரேபியா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அரேபிய தீபகற்பமும் இருந்துச்சு. இப்படி எந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்ட வந்தார்களோ அந்த சஹாபாக்களுக்கு தர்கா கட்டி வச்சிருந்தாங்க. எந்த இமாம்கள் தாபிஈன்கள் சஹாபாக்களிடமிருந்து தௌஹீதை படித்து தௌஹீதுடைய பிரச்சாரத்தை, சுன்னாவுடைய பிரச்சாரத்தை செய்தார்களோ அவர்களுக்கே தர்கா கட்டி வைத்து அவர்களை வணங்கக்கூடிய நிலையில் அந்த அரபு மக்கள் இருந்தார்கள். குர்ஆன் அவங்களுடைய மொழியில இருந்துச்சு, ஹதீஸ் அவங்களுடைய மொழியில இருந்துச்சு, ஆனால் ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து வைத்திருந்தான். மார்க்கத்தை அடிப்படையோடு அணுகாத காரணத்தால் நமது மூத்த முன்னவர்களாகிய ரசூலுல்லாஹியையும் சஹாபாக்களையும் தாபியங்களையும் அவர்கள் பின்பற்றாமல் பின்னால் வந்த புரோகிதர்களை, மார்க்கத்தை குழப்பிய அந்த வழிகேடர்களை அவர்கள் பின்பற்றிய காரணத்தால் இன்றைக்கு சவுதி அரேபியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு நாடு இந்தியாவை போன்றுதான். எங்கு பார்த்தாலும் கபர்கள், எங்கு பார்த்தாலும் தர்கா வழிபாடுகள், சடங்கு சம்பிரதாயங்கள், குஃப்ருடைய நம்பிக்கைகள், ஷிர்க்குடைய நம்பிக்கைகள், இறந்துவிட்ட அவுலியாக்களுடைய மகான்கள் நல்லவர்களுடைய பெயர்களிலே மிக மிக மோசமான நம்பிக்கைகளையும் செயல்களையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 1115 ஆண்டு பிறந்து அவர்கள் கல்வியை கற்று கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தில் ஆழமாக அவர்கள் ஈடுபட்ட போது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பிரச்சார பணியிலே ஈடுபடுகிறார்கள். அப்ப அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த பிரச்சார பணியிலே அவர்கள் செல்லும் பொழுது மக்களுக்கு மத்தியிலே பார்க்கிறார்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கம் முற்றிலுமாக சிதைந்து அதனுடைய அசல் உருவமே மாற்றப்பட்டு குர்ஆன் சுன்னாவுடைய அந்த ஏகத்துவ கொள்கைகள் மக்களுக்கு மத்தியிலே மறக்கப்பட்டு கபர்களை வணங்கிக் கொண்டு தர்காக்களை வணங்கிக் கொண்டு அல்லாஹ்வை அழைக்க வேண்டிய முஸ்லிம்கள் அவுலியாக்களை அழைத்துக் கொண்டு அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்களே என்று அவர்கள் பார்த்தபோது அந்த ஷிர்கான கொள்கைகளுக்கு எதிராக மிக துணிச்சலாக பிரச்சாரம் செய்கிறார்கள். மக்களை ஏகத்துவத்தின் பக்கம், தௌஹீதின் பக்கம், சுன்னாவின் பக்கம் அழைக்கிறார்கள். அப்ப கடுமையான எதிர்ப்புகளுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுக்கிறான். பிறகு அவர்களுடைய காலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த சுஊத் என்ற மன்னர் இமாம் அவர்களுடைய இந்த அழைப்பை ஏற்று தன்னை முழுமையாக இமாம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கும் இமாமுடைய இந்த அழைப்புக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கும் உதவி செய்வதற்கும் முன் வருகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில கல்வியும் ஆட்சியும் ஒரு சேர கிடைத்த போது அவர்கள் இந்த அழைப்பு பணியை முற்றிலும் தீவிரத்தோடு அவர்கள் தொடங்குகிறார்கள். அதனுடைய வெற்றியாகத்தான் இன்றைய சவுதி அரேபிய நாட்டை நாம் பார்க்கிறோம். இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மன்னர் சுஊத் அவர்களும் சேர்ந்து உருவாக்கியதுதான் இன்று சவுதி அரேபியா என்று அழைக்கப்படக்கூடிய அரபிய தீபகற்பத்தினுடைய இந்த நாடு. அல்ஹம்துலில்லா, தௌஹீதுடைய இந்த பிரச்சாரத்தினால் இன்று அந்த நாட்டிலே ஒரு தர்கா கூட இல்லை, ஷிர்கான எந்த விதமான ஒரு செயல்களும் செய்யக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு தௌஹீதுடைய நாடாகவும் குர்ஆன் சுன்னாவுடைய ஒரு நாடாகவும் அந்த நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாட்டிலே இந்த தௌஹீதுடைய முன்னேற்றத்தை தருவானாக. யாரெல்லாம் அந்த நாட்டுக்கு எதிராக சதி செய்கிறார்களோ அவர்களுடைய சதிகளிலிருந்து சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹு தஆலா அந்த நாட்டையும் அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களையும் அறிஞர்களையும் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். அப்ப இன்று நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா எந்த ஒரு நாட்டிலே குர்ஆன் இறங்கியதோ மக்கா மதினா இருக்கிறதோ அந்த நாட்டையே மறுமை நாளுக்கு முன்பாக ஒரு தௌஹீதுடைய ஒரு நாடாக அல்லாஹு தஆலா மாற்றியிருப்பது இது அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலே ஒன்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் மதினாவின் பக்கம் ஒதுங்கிவிடும் எப்படி பாம்பு தன்னுடைய பொந்தின் பக்கம் ஒதுங்குகிறதோ. அப்ப மறுமையினுடைய அடையாளங்களிலே ஒன்று இறை நம்பிக்கை, உண்மையான தௌஹீத் என்பது மதினாவிற்குள் வந்துவிடும். அப்ப அந்த உண்மையான அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் அறிவிப்புகளை எல்லாம் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப இந்த ஒரு வரலாற்று பின்னணியை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு என்ன நன்மை என்று சொன்னால், இமாம் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எழுதினார்கள் என்றால் இந்த நூல்களை இப்போது நாம் உங்களுக்கு சொன்னது போன்று எங்கு பார்த்தாலும் தர்காக்களும், எங்கு பார்த்தாலும் ஷிர்கான நம்பிக்கைகளும், எங்கு பார்த்தாலும் குஃப்ரான செயல்களும், எங்கு பார்த்தாலும் சடங்குகள் தான் மார்க்கமாக மாறியிருந்த காலத்தில்தான் இமாம் அவர்கள் அந்த மக்களை அந்த ஷிர்கிலிருந்து, குஃப்ரிலிருந்து, பிதஅத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக இந்த நூல்களை எழுதினார்கள். புரியுதுங்களா? இப்ப நம்ம படிக்கக்கூடிய நூலும் இதற்கு அடுத்து நாம் படிக்க இருக்கின்ற நூலும் இப்படிப்பட்ட ஒரு பின்னணிக்கு பின்னால் தான் உருவான நூல்கள். அப்ப இவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதாவது குர்ஆன் சுன்னாவை ஆழமாக விளங்கி இருந்த காரணத்தினாலும் அல்லாஹுடைய கிருபையால் ஒரு தூய்மையான இஸ்லாமிய ஈமானிய நெறியை இவர்கள் அடைய பெற்றிருந்த காரணத்தினாலும், அதே போல தங்களுடைய இந்த ஏகத்துவத்தின் இந்த ஒரு புரட்சியை தங்களுக்கு முன்னால் இருந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுஉ தாபியீன்கள், இமாம்கள் அவர்களோடு இணைத்து அவர்களுடைய நூல்களிலிருந்து பயன்பெற்று அவர்கள் இந்த புரட்சியை செய்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த புரட்சியை கடைசி வரை நேரான பாதையிலேயே இவர்கள் அழைத்துச் சென்றார்கள். கவனிங்க, முக்கியமான விஷயத்தை சொல்றேன். இப்ப முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி தௌஹீதுடைய பிரச்சாரத்தை செய்து அல்ஹம்துலில்லாஹ் மௌத்து வரை அந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்திலேயே உறுதியாக இருந்து அதற்காக வேண்டிய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதே நேர்வழியிலேயே அல்ஹம்துலில்லாஹ் இறந்தார்கள். புரியுதுங்களா? இதுக்கு என்ன காரணம் என்றால், அதுக்கு என்ன காரணம், அல்லாஹ்வுடைய அந்த தௌஃபீக், அந்த தௌஃபீக்குக்கு என்ன காரணம் என்றால், இவர்கள் எதையும் தானாக சொல்லவில்லை. புரியுதுங்களா? இவர்கள் எதையும் நான் புரிந்து கொண்டது, நான் விளங்கிக் கொண்டது, என் அறிவுக்குப்பட்டது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தானாக சொல்லவில்லை. இவர்கள் எதை சொன்னாலும் அதற்கு ஆதாரம் எங்கிருந்து கொடுத்தார்கள், குர்ஆனிலிருந்து கொடுத்தார்கள். அதற்கு ஆதாரம் ஹதீஸிலிருந்து கொடுத்தார்கள். அதற்கு ஆதாரம் சஹாபாக்களுடைய கூற்றுகளில் இருந்து, தாபியீன்களுடைய கூற்றுகளில் இருந்து ஆதாரம் கொடுத்தார்கள். அப்ப தான் சொல்லக்கூடிய எந்த ஒரு சொல்லுக்கும், எந்த ஒரு கொள்கைக்கும், எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னுடைய அறிவை இவர்கள் முன்வைக்கவில்லை. புரியுதுங்களா? தன்னுடைய ஞானத்தையோ, தன்னுடைய திறமையையோ, தன்னுடைய லாஜிக்கையோ இவர்கள் முன்வைக்கவில்லை. இவர்கள் முழுக்க முழுக்க முன்வைத்து தௌஹீதுடைய பிரச்சாரம் செய்ததெல்லாம் எதை முன்வைத்து, குர்ஆனை முன்வைத்து, சுன்னாவை முன்வைத்து, சஹாபாக்களுடைய அந்த கூற்றுகளை, வழிமுறைகளை முன்வைத்து தான் இவர்கள் தௌஹீதுடைய பிரச்சாரத்தை செய்த காரணத்தால் அல்ஹம்துலில்லாஹ் இறுதி வரை வாழ்க்கையிலே இவர்கள் தௌஹீதை கடைபிடித்தார்கள். அதே தௌஹீதுடைய பிரச்சாரத்திலே, சுன்னாவுடைய பிரச்சாரத்திலே இருந்தார்கள். அதற்கு பின்னால் இவர்களுடைய குடும்பத்தார் அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை சவுதி அரேபியாவினுடைய முக்கிய பொறுப்புகளிலே வசித்து வருகின்றார்கள். அந்த பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் அதே பணியிலேயே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதற்குரிய காரணம் என்னவென்றால், அவர்கள் தங்களுக்கு வழிகாட்டிகளாக யாரை அமைத்துக் கொண்டார்கள் என்பதுதான். அப்போ தங்களுக்கு வழிகாட்டிகளாக குர்ஆனை வைத்துக் கொண்டார்கள், சுன்னாவை வைத்துக் கொண்டார்கள், சஹாபாக்களை வைத்துக் கொண்டார்கள். அப்ப அந்த அடிப்படையிலே தௌஹீதுடைய பிரச்சாரத்திலே அவர்கள் சென்ற காரணத்தினால அவர்களுடைய தௌஹீத் அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்று நம்முடைய ஊர்களில் கூட கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நிறைய பேர் தௌஹீத் பேசினார்கள், இந்த சிறுக்குகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள், தர்காக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள், சடங்கு சம்பிரதாயங்களுக்கு எதிராக பெரிய ஒரு போரையே தொடுத்தார்கள். ஆனால் அப்படி தொடுத்த மக்களெல்லாம் இன்று மிக படுபாதாள வழிகேட்டினுடைய அந்த சாக்கடையிலே அவர்கள் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். எந்த ஒரு ஈமானை போதிப்பதற்கு வந்தார்களோ அந்த ஈமானைய தகர்க்கக்கூடிய பேச்சுகளை, தௌஹீதை அழைப்பதற்காக வந்த மக்கள் தௌஹீதை எதிர்க்கக்கூடிய மக்களாக, சுன்னாவை பரப்பக்கூடிய மக்கள் சுன்னாவிலே சந்தேகத்தை உண்டு கொள்ளக்கூடிய மக்களாக இன்று மாறியிருக்கின்றார்களே. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த மக்கள், நமது நாட்டிலே உள்ள இந்த மக்கள் தங்களது அறிவை முன்வைத்தார்கள். எதை முன்வைத்தார்கள்? அறிவை முன்வைத்தார்கள். ஆதாரத்தை முன்வைக்கவில்லை, குர்ஆனை முன்வைக்கவில்லை, ஹதீஸை முன்வைக்கவில்லை. அவர்கள் குர்ஆனை சொன்னாலும் சரி, ஹதீஸை சொன்னாலும் சரி, அது தங்களுடைய அறிவுக்கு எப்படி பொருந்துகிறது, தங்களுடைய அறிவு அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்றுதான் அவர்கள் அதை முன்வைத்தார்களே தவிர, அவர்கள் குர்ஆனை பரிசுத்தமான முறையிலே, சுன்னாவை பரிசுத்தமான முறையிலே, சஹாபாக்களுடைய கூற்றுகளை அவர்கள் முன்வைக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய வழிகேடு, நாளுக்கு நாள் புதிய புதிய வழிகேடுகளை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வழிகேடுகளின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது முற்றிலுமாக தௌஹீதுடைய பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு அரசியலிலே இறங்கிவிட்டார்கள் பல கூட்டத்தார்கள். பல கூட்டத்தார்கள் மக்களுக்கு பொது சேவை செய்கிறோம் என்ற பெயரிலே சம்பாதிப்பதற்கு இறங்கிவிட்டார்கள். பல கூட்டத்தார்கள் மார்க்கத்தை வியாபாரமாக, பிசினஸாக ஆக்கி மார்க்கத்தை கொண்டு வாழ்வாதாரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான வழிகேடுகளிலே இவர்கள் சென்று கொண்டதற்கு காரணம் இதுதான் சகோதரிகளே. அது என்ன காரணம்? இவர்கள் எதை ஆதாரமாக முன்வைக்கவில்லை? கலப்படமற்ற முறையிலே குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களுடைய கூற்றையும் முன்வைக்கவில்லை. இவர்கள் முன்வைத்ததெல்லாம் எதை? தங்களுடைய அறிவை, தங்களுடைய லாஜிக்கை, தங்களுடைய அந்த சிந்தனையை தான் இவர்கள் முன்வைத்தார்கள். அதன் காரணமாகத்தான் பாம்பு தனது சட்டையை கழற்றுவது கொண்டு மார்க்கத்திலிருந்து இவர்கள் கழண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப நம்ம ஏன் இந்த நூலை அடிப்படையாக வைத்து தௌஹீதை சுன்னாவை படிக்கிறோம் என்றால், உங்களுக்கு போக போக படிக்க படிக்க இன்ஷா அல்லாஹ் புரிய வரும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய மூத்த அந்த மார்க்க இமாம்கள் அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து எப்படி புரிந்து ஆழமாக அந்த விஷயத்தை விளங்கி நமக்கு போதிக்கின்றார்கள். இப்ப இந்த அடிப்படையில் நாம் மார்க்கத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு இரண்டு கல்விகள் கிடைக்கின்றன. இந்த அடிப்படையில் மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு எத்தனை கல்விகள் கிடைக்கின்றன? இரண்டு கல்விகள். ஒன்று அல்லாஹுவை பற்றிய சரியான இல், ஒன்று என்ன, சரியான இல்மு. இரண்டாவது மார்க்கத்தை அணுகுகின்ற முறை. மார்க்கத்தை, மார்க்கத்தை அணுகுகின்ற முறைனா என்ன? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறேன். இப்ப ஒவ்வொரு பொருளையும் அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கு, இருக்கா இல்லையா? அந்த முறையில் அணுகுனாதான் அது சரியா இருக்கும். இப்ப ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு கங்க வந்து நேரடியாக கையால தொட முடியுமா? நீங்க என்ன செய்வீங்க? அந்த நெருப்பு கங்க தொடர்றதா இருந்தா, எடுக்கிறதா இருந்தா என்ன செய்வீங்க? ஏதாவது ஒரு இரும்பு போன்ற ஒரு பொருளை வைத்து தான் அந்த நெருப்பு கங்க நீங்க எடுப்பீங்க. இந்த மாதிரி தான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு லைட் இருக்கு, அந்த லைட்டை எரிய வைக்கணும். அதுக்கு என்ன செய்வோம் நம்ம? அதுக்கு என்ன சுவிட்ச் இருக்குதோ அந்த சுவிட்சை நம்ம போடுவோம். ஒரு பொருளை நம்ம செய்யணும், ஒரு சாப்பாடு ஆக்கணும். அந்த சாப்பாடு ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அரிசி வேணும், அதுக்கு தண்ணி வேணும், ஒரு அடுப்பு வேணும், ஒரு பாத்திரம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு சாப்பாடை நம்ம சமைக்க முடியும். அப்ப இதுக்கு தான் அணுகுமுறை என்று சொல்லப்படும். அந்த வே, அந்த மெத்தட், எந்த மெத்தடில் எந்த வேலை நம்ம செய்தோம் என்றால் அது ஒரு பொருள் முழுமை அடையும் என்று. அதே போலதான் இந்த மார்க்கத்துக்கு ஒரு அணுகுமுறை இருக்கிறது. இந்த மார்க்கத்துக்கு ஒரு அணுகுமுறை இருக்கிறது. அந்த அணுகுமுறையிலே நீங்கள் சென்றால்தான் உங்களுக்கு அந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான அந்த நடுநிலையான அந்த கோணலற்ற ஒரு பாதையை எங்களுக்கு வழிகாட்டி என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறோமா இல்லையா? அந்த ஒரு ஹிதாயத், அந்த நேரான பாதையினுடைய ஹிதாயத்து நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த அடிப்படை நூல்களோடு மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பலன்கள் என்ன? ஒன்று, அல்லாஹுவை பற்றிய இல்மு நமக்கு கிடைக்கிறது. அப்ப அல்லாஹுவை பற்றிய இல்மு தான் எல்லாவற்றுக்கும் அசல்ங்க. அல்லாஹுவை பற்றிய இல்மு தான் எல்லாவற்றுக்குமே அசல். அல்லாஹ் என்றால் யாரு, அவனை எப்படி வணங்கணும், அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு நான் யாரு, என்னை அவன் படைத்திருக்கிறான், நான் அவனுக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹுவை பற்றிய இல்மை கொண்டுதான் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹுவை பற்றிய இல்மு ஒருவனுக்கு சரியாக இருந்தால்தான் அவன் தௌஹீதுல சரியாக இருக்க முடியும், இபாதத்துல சரியாக இருக்க முடியும். அப்ப இரண்டாவது நன்மை நமக்கு என்ன கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், மார்க்கத்தை அணுகுகின்ற முறை. அப்ப மார்க்கத்தை அணுகுகின்ற முறையில குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, சஹாபாக்களுடைய கூற்றுகள் இருக்கின்றன. அப்ப குர்ஆனை படிக்கும் போது எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? இப்போ தொழுகை, இந்த தொழுகையை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி தொழுவது, தொழுகை சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எப்படி நாம் விளங்குவது, அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நாம் அதை கடைபிடிப்பது என்பதையும் நாம் எதன் மூலமாக தெரிந்து கொள்வோம், மார்க்கத்தை அணுகுகின்ற இந்த முறையின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வோம். அப்ப இந்த அகீதாவுடைய கொள்கையுடைய இந்த பாடங்களை இந்த அடிப்படை நூல்களில் இருந்து நாம் படிக்கும் பொழுது நமக்கு இரண்டு விதமான நன்மைகள் கிடைக்கின்றன. ஒன்று, அல்லாஹுவை பற்றிய இல்மு கிடைக்கிறது. இரண்டாவது, மார்க்கத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்ற அந்த சரியான அணுகுமுறையை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப இன்றைக்கு நிறைய மக்கள் தங்களை மதுஹபுவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களோ, ஹனஃபி, ஷாஃபி, மாலிக் என்று சொல்லக்கூடியவர்களோ, அல்லது தரிகாக்கள்ல போனவர்களோ, அல்லது இயக்கங்கள்ல போனவர்களோ, அல்லது இன்று புதிதாக கொள்கைகளை கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டவர்களோ, இவங்க எல்லாரும் இந்த ரெண்டு விஷயத்துல ஒரு விஷயத்துல கண்டிப்பா தப்பு செஞ்சிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு விஷயத்திலேயாவது தப்பு செஞ்சிருப்பாங்க. ஒன்று, தௌஹீதிலையும் அல்லாஹ்வை பற்றி அறிவதிலையும் தப்பு செய்திருப்பார்கள், மார்க்கத்தை அணுகுகின்ற அந்த முறையிலும் தப்பு செய்திருப்பார்கள். இல்லை என்றால் கண்டிப்பா இந்த ரெண்டில் ஒரு ஒன்றில அவர்கள் தப்பு செய்திருப்பார்கள். அப்ப அந்த விதமான தப்புகளிலிருந்து, தவறுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குத்தான் நாம் இந்த நூலை படிக்கின்றோம். புரியுதுங்களா? அப்ப இந்த நூலை படிப்பது நமக்கு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு முக்கியத்துவத்தோடு ஒரு பயபக்தியோடு தக்வாவோடு நாம் இந்த இல்மை படிக்க வேண்டும் என்ற ஒரு சிறிய ஒரு முன்னோட்டத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து இந்த விஷயங்களை நாம் படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.